அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மரியம் மைக்கேல். ஸ்டாக்ஹோமில் திருடிய லாரியை வணிக சந்தைக்குள் ஓட்டிச் சென்று 5 பேரை கொலை செய்த தஞ்சம் கோரி தோல்வியடைந்த ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஸ்வீடன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் உஸ்பெகிஸ்தானைச் சேர்ந்த ரஹ்மத் அஹிலோவ் நடத்திய இந்த தாக்குதலில் 10 பேர் காயமடைந்தனர். இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று இந்த நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்காத இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளுக்கு எதிராக உலக அளவில் ஸ்வீடன் ஆற்றி வரும் பங்கிற்கு அந்நாட்டை பழிவாங்க விரும்பியதாக 40 வயதாகும் அஹிலோவ் விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். 2020 தன்னுடைய பதவிக்காலம் நிறைவடையும் போது அதிபர் பதவிக்கு மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என்று புரூண்டியின் தலைவர் பியர் ஹொருன்சிசா தெரிவித்துள்ளார். அதிபர் பதவிக்கான காலம் 5 ஆண்டுகளிலிருந்து 7 அதிகரிக்க செய்கின்ற புதிய அரசியல் சாசன சட்டத்தில் கையெழுத்திடுகிற போது பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். 3வது முறையாக அதிபர் பதவியில் இருக்கும் இவர் அடுத்த முறையும் போட்டியிடுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. 2015 அதிபர் வேட்பாளராக இவர் போட்டியிட முடிவு செய்த பின்னர் பெருமளவு போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த வன்முறையின் போது 100 கொல்லப்பட்டனர், 1000 இடம்பெயர வேண்டியதாயிற்று.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஐரோப்பிய மனித உரிமைகள் சட்டத்தில் இணக்கமற்றதாக இருப்பதாக இங்கிலாந்தின் பெரும்பாலான உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ள பின்னர் வட அயர்லாந்தின் கடுமையான கருக்கலைப்பு சட்டத்தை திருத்த பிரிட்டன் அரசு அதிக அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட யாரும் அடையாளப்படுத்தப்படவில்லை என்பதன் அடிப்படையில் ஏற்கனவே இருக்கும் சட்டம் தொடர்பான வழக்கு ஒன்றில் நீதிமன்றம் எதிராக தீர்ப்பளித்துள்ளது. இந்த சட்டத்தை மாற்றுவதும் பெண்கள் தோல்வியடைவதை தடுப்பதும் மிகவும் அவசியம் என்பதற்கு இந்த தீர்ப்பு கூடுதல் சாட்சியம் என்று சியன் ஃபெயின்ஸ் கட்சியின் தலைவர் மிஷேல் கூறியுள்ளார். அரசு இந்த தீர்ப்பை கவனத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாக வட அயர்லாந்து நாடாளுமன்ற செயலர் கிரேன் பிராட்லி தெரிவித்துள்ளார். முதன்முறையாக 1000 மக்கள் கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தி சிகிச்சை பெற்று வருவதால் ஐரோப்பாவில் கொக்கைன் போதை மருந்து தயாரிப்பு, பயன்பாடு மற்றும் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான அதிகரிப்பு காணப்படுவதாக ஐரோப்பிய போதை மருந்து கண்காணிப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. லத்தீன் அமெரிக்காவில் அதிக கொக்கைன் தயாரிக்கப்படுவதன் நேரடி விளைவு இது என்று போதை மருந்து மற்றும் போதைக்கு அடிமையாகுதல் பற்றிய ஐரோப்பிய கண்காணிப்பு மையம் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 10 இந்த போதை மருந்துகளின் தூய்மைப்படுத்துதல் மிகவும் உயர்ந்திருப்பதாக இந்த கண்காணிப்பு மையத்தின் இயக்குநர் அலெக்சி கூஸ்டேல் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு 15 முதல் 34 வரையிலான ஐரோப்பியர்களில் 2% கொக்கைனை பயன்படுத்தியிருந்தனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
விரைவில் தொடங்க உள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை நடத்தவுள்ள ரஷ்யாதான் அந்த போட்டியில் பங்கேற்கும் அணிகளின் தரவரிசையில் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. ஃபீஃபா சமீபத்தில் வெளியிட்டுள்ள தரவரிசையில் ரஷ்யா 4 சரிந்து 17 பிடித்துள்ளது. முன்பு கடைசி இடத்தில் இருந்த சவுதி அரேபியா தற்போது 16 பிடித்துள்ளது. இந்த இரு அணிகளும் உலகக்கோப்பை தொடரின் தொடக்க ஆட்டத்தில் அடுத்த வாரம் மோதுகின்றன. அமெரிக்க உதிரி பாகங்களை வாங்குவதிலிருந்து தடை செய்யப்பட்ட பின்னர் வியாபாரத்தில் சரிவு கண்ட சீன தொலைத்தொடர்பு பெருநிறுவனமான ZTE நிறுவனத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை எட்டியுள்ளதை அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்கா விதித்த தடைக்கு பின்னர் ZTE நிறுவனத்தின் முக்கிய நடவடிக்கைகள் முடங்கின. 1000 வேலையிழந்தனர். $100 கோடி அபராதம் செலுத்தவும் அதனுடைய செயற்குழு மற்றும் மேலாண்மை குழுக்களை மாற்றவும் இந்த நிறுவனம் இப்போது ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க வணிகத்துறை செயலர் வில்ஃபர் ரோஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் கடைபிடிக்க வேண்டிய கடும் தரநிலைகளை இந்த ஒப்பந்தம் வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஜப்பானில் கிழக்கு கடற்கரையோரமாக 12 டிரில்லியன் அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்படலாம் என கணித்துள்ள பின்னர் நீண்டகால அவசரகால திட்டம் ஒன்றை அரசு உருவாக்க வேண்டுமென கட்டுமான பொறியியலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அடுத்த 30 நான்காய் தாழ்வு பகுதி நடுக குறைந்தது 33 ஜப்பானிய முக்கிய நகரங்களை பாதிக்கும் வகையில் பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். இத்தகைய நிலநடுக்கம் உள்கட்டமைப்பின் பல்வேறு பிரிவுகளை அழித்துவிடும் என்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் இந்த அழிவுகளை மீண்டு வருவதற்கு சுமார் 20 பிடிக்கும் என்றும் ஜப்பானிய கட்டுமான பொறியியலாளர் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. நேட்டோ அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கிடையில் வேறுபாடுகள் நிலவினாலும் முக்கிய பிரச்சினைகளை தங்களின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருவதாக இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் தெரிவித்திருக்கிறார். பிரசல்ஸில் நடைபெற்ற நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.